அத்தியாயம் மூன்று. இயற்கையோடும் தேவனோடும். இந்த பூமியில் இரட்சகரின் வாழ்க்கை இயற்கையோடும் தேவனோடும் தொடர்பு கொண்டதாக இருந்தது. இந்த தொடர்பில் வல்லமையான வாழ்க்கையின் இரகசியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு ஊக்கமான தொடர் உழைப்பாளியாய் இருந்தார். பொறுப்புகளினால் இவ்விதம் பாரப்பட்டிருந்த மற்றொரு நபர் மனிதருக்கிடையே ஒருபோதும் வாழ்ந்ததில்லை. உலகத்தின் துக்கம் மற்றும் பாவத்தினுடைய பாரமான சுமையை வேறு ஒருவரும் ஒருபோதும் சுமந்ததில்லை. மனிதனின் நன்மைக்காக அப்படிப்பட்ட தர்த்தியாகம் செய்யும் வைராக்கியத்தோடு மற்றொரு நபர் ஒருபோதும் உழைத்ததில்லை. எனினும் அவருடைய வாழ்க்கை ஆரோக்கியமானதாயிருந்தது. குற்றமில்லாத மாசற்ற 1 பேதுரு 1:19 வழியாட்டின் வழியாக சரீரப்பிரகாரமாகவும் ஆவிக்குரிய விதத்திலும் அவர் சுட்டிக்காட்டப்பட்டார். மனுக்குலம் அனைத்தும் தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவதன் வழியாக எவ்விதம் இருக்க வேண்டும் என்று தேவன் வரைந்திருந்தாரோ அதற்கு சரீரத்திலும் ஆத்மாவிலும் அவர் உதாரணமாயிருந்தார். மக்கள் இயேசுவை பார்த்தபோது அவருடைய உணர்வுகளோடு தெய்வீக உருக்கமும் கலந்திருந்ததை அவருடைய முகத்தில் பார்த்தார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையின் காற்றால் சூழப்பட்டிருந்ததைப் போல தோன்றினார். அவரின் நடக்கைகள் மென்மையும் தற்பெருமையற்றதுமாக இருந்தபோதும் மறைக்கப்பட்டிருந்தும் முழுமையாக மறைக்க முடியாத வல்லமையின் உணர்வினால் அவர் மக்களை உணர்த்தினார். அவரை கொல்ல தேடின தந்திரமும் மாய்மாலமுமான மக்களால் அவர் தமது ஊழிய காலத்தில் தொடர்ச்சியாக பின்தொடரப்பட்டார். அவருக்கு எதிராக ஒரு சந்தர்ப்பத்தை கண்டுபிடிப்பதற்கேதுவாக அவருடைய வார்த்தைகளை கவனித்த உளவாளிகள் அவருடைய பாதையில் இருந்தனர். தேசத்தின் மிக கூர்மையான மற்றும் உயர்ந்த நாகரீகம் கொண்ட மனங்கள் சொற்போரில் தோற்கடிக்கும்படி அவரை தேடியிருந்தன. ஆனால் ஒருபோதும் அவர்களுக்கு அந்த சாத்தியம் கிட்டவில்லை. கலிலேயாவிலிருந்து வந்த இந்த தாழ்மையான போதகரால் குழப்பப்பட்டு அவமானப்பட்டவர்களாகவே அங்கிருந்து அவர்கள் திரும்ப வேண்டியிருந்தது. மனிதர் இதற்கு முன் ஒருபோதும் அறிந்திராத வண்ணம் கிறிஸ்துவின் போதனைகள் புத்துணர்வு அளிப்பதாயும் வல்லமையுள்ளதாயும் இருந்தது. அவருடைய சத்துருக்கள் கூட அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை. யோவான் 7:46 என்று அறிக்கையிட நிர்பந்திக்கப்பட்டனர். வறுமையில் கடந்து சென்ற கிறிஸ்துவின் குழந்தை பருவம் கெட்டுப்போன காலத்தின் பழக்கங்களால் கேடடையவில்லை. குடும்ப பாரங்களை சுமந்தவராக தச்சனுடைய பட்டறையில் வேலை செய்து கீழ்ப்படிதல் மற்றும் உழைப்பின் பாடங்களை கற்றறிந்தபோது இயற்கையின் காட்சிகளுக்கு மத்தியில் தனது பொழுதுபோக்கை கண்டுபிடித்து இயற்கையின் இரகசியங்களை புரிந்து கொள்ள முயன்றதில் அவர் அறிவை சம்பாதித்திருந்தார். அவர் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்தார். தமது உழைப்பின் காட்சியிலிருந்து திரும்பி வயல்வெளிகளுக்கு சென்று அமைதியான பள்ளத்தாக்குகளிலே தியானித்து மலைப்பகுதிகளிலும் காடுகளிலும் மரங்களுக்கிடையிலும் தேவனோடு தொடர்பு கொண்டதில்தான் அவருடைய மேலான மகிழ்ச்சியின் மணி வேளைகள் இருந்தன. தனிமையான இடங்களில் தியானித்து வேத வாக்கியங்களை ஆராய்வதிலோ அல்லது ஜெபிப்பதிலோ பல அதிகாலைகள் அவரை கண்டன. பாடினவராக காலை ஒளியை அவர் வரவேற்றார். நன்றியின் பாடல்களால் தமது உழைப்பின் நேரங்களை மகிழ்ச்சியானதாக்கி உழைத்து தேய்ந்து போனவர்களுக்கும் மனம் சோர்ந்து போனவர்களுக்கும் அவர் பரத்தின் மகிழ்ச்சியை கொண்டு வந்தார். தமது ஊழிய காலத்தில் இயேசு மிக அதிகமாக வீட்டிற்கு வெளியேதான் வாழ்ந்தார். இடம் விட்டு இடம் நடந்து சென்று திறந்த வெளிகளில் அதிக போதனைகளை கொடுத்தார். எளிமையின் பாடங்களுக்கும் விசுவாசத்திற்கும் தர்த்தியாகத்திற்கும் இசைவாக தாம் போதிக்க விரும்பியிருந்தபடியே தமது சீடரை பயிற்றுவித்ததில் பல வேளைகளில் பட்டணத்தின் குழப்பங்களிலிருந்து வயல்வெளிகளின் மௌனத்திற்கு வெளியேறினார். மலை பக்கத்தில் இருந்த மர நிழல்களிலும் கலிலேயா கடலை விட்டு சற்று தொலைவிலும் தான் 12 பேரும் சீடராகும்படி அழைக்கப்பட்டனர். அங்கு தான் மலை பிரசங்கமும் கொடுக்கப்பட்டது. நீல வானத்தின் கீழே பசுமையான சில மலை பகுதியிலோ அல்லது கடற்கரையிலோதான் மக்களை தம்முடன் சேர்க்க இயேசு விரும்பியிருந்தார். இங்கே தமது சொந்த கரத்தின் கிரியைகளால் சூழப்பட்டவராக அவர்களது மனங்களை செயற்கையிலிருந்து இயற்கைக்கு திருப்ப முடியும். இயற்கையின் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் தான் அவரது ராஜ்யத்தின் கொள்கைகள் வெளிப்படுத்தப்பட்டன. மக்கள் தங்கள் கண்களை தேவனுடைய பர்வதங்களுக்கு உயர்த்தி அவரது கரத்தின் அற்புதமான செய்கைகளை பார்க்கும்போது தெய்வீக சத்தியத்தின் மதிப்புள்ள பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். வருங்காலங்களிலும் தெய்வீக ஆசிரியரின் பாடங்கள் இவ்விதம் இயற்கையின் காரியங்களாலேயே திரும்ப கூறப்படும். மனங்கள் உயர்த்தப்பட இருதயம் இளைப்பாறுதலை கண்டடையும். தமது வேலையில் இணைந்திருந்த சீடர்கள் சிறிது காலம் தங்கள் வீட்டாரை சந்தித்து இளைப்பாறும்படியாக பல வேளைகளில் இயேசு அவர்களை அனுப்பியிருந்தார். ஆனாலும் அவருடைய வேலைகளிலிருந்து அவரை அப்புறப்படுத்த அவர்கள் எடுத்த முயற்சிகள் வீணாகவே இருந்தன. தம்மிடம் வந்த கூட்டத்தினருக்கு நாள் முழுவதும் ஊழியம் செய்து மாலை வேளைகளில் அல்லது அதிகாலை நேரங்களில் தமது தகப்பனோடு உறவு கொள்ள மலைகளின் அடைக்கலங்களுக்கு அவர் சென்றார். அவருடைய தாயும் சகோதரரும் அவருடைய சீடரும் கூட அவருடைய ஜீவனே பலியாகிவிடும் என்று பயப்படும் அளவிற்கு ரபிமாரின் பகைக்கும் பொய் போதகங்களுக்கும் எதிரான போராட்டமும் இடைவிடாத உழைப்பும் முழுமையான களைப்பில் அவரை வைத்தது. ஆனால் உழைப்பு மிக்க அந்த நாளை முடித்த தமது ஜெப மணி நேரங்களிலிருந்து அவர் திரும்பின போது அவருடைய முகத்தில் ஒரு சமாதான தோற்றத்தையும் அவருடைய சரீரம் முழுவதையும் ஊடுருவதாக தோன்றிய புத்துணர்ச்சியையும் ஜீவனையும் வல்லமையையும் அவர்கள் குறிப்பாக கண்டனர். மனிதருக்கு பரலோக ஒளியை கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவனோடு தனிமையில் பல மணி நேரங்களை செலவு செய்தார். தங்களுடைய முதல் ஊழிய பயணத்திலிருந்து திரும்பி வந்தபோது தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்று இயேசு கூறினார். சீடர்கள் சுவிசேஷத்தை அறிவித்து தங்கள் வெற்றியின் மகிழ்ச்சியால் நிரம்பி திரும்பி வந்தனர். அப்போது ஏரோதின் கைகளால் யோவான் ஸ்நானகன் மடிந்த செய்தி அவர்களை எட்டியது. அது கசப்பான துக்கமும் ஏமாற்றமுமாயிருந்தது. ஸ்நானகனை காவற்கிடங்கில் மடிய விட்டது சீடரின் விசுவாசத்தை கடினமாக சோதித்திருந்ததை இயேசு அறிவார். துக்கமும் கண்ணீரால் கரைப்பட்டதுமான அவர்களது முகத்தை இளகிய உருக்கத்தோடு அவர் பார்த்தார். வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் மார்க் 6:31 என்று கூறிய போது அவர் கண்களிலும் குரலிலும் கண்ணீர் இருந்தது. இயேசுவுக்கும் அவருடைய சீடருக்கும் மகிழ்ச்சியான இளைப்பாறுதலை கொடுத்த வசந்த காலத்தின் பசுமையால் அழகாயிருந்த தனிமையான ஒரு இடம் பெத்சாயதாவின் அருகே கலிலேயா கடலின் வட எல்லையில் இருந்தது. இந்த இடத்திற்கு கடலுக்கு குறுக்காக தங்கள் படகில் அவர்கள் சென்றனர். திரளானோரின் குழப்பத்திற்கு வெளியே இங்கே அவர்கள் இளைப்பாற முடியும். இங்கே பரிசேயரின் கோப வார்த்தைகளாலும் குற்றச்சாட்டுகளாலும் அலட்டப்படாதவர்களாக கிறிஸ்துவின் வார்த்தைகளை சீடரால் கேட்க முடியும். இந்த இடத்தில் தங்கள் ஆண்டவரின் சமூகத்தில் ஒரு குறுகிய ஐக்கியத்தின் காலத்தில் மகிழ்ச்சியடைய அவர்கள் நம்பியிருந்தனர். இயேசு தமது அன்பானவர்களோடு குறைந்த காலமே தனிமையில் செலவழித்திருந்தார். ஆனாலும் அந்த சில தருணங்கள் எவ்வளவு விலையேற பெற்றவையாக அவர்களுக்கு இருந்தன. சுவிசேஷ ஊழியத்தை குறித்தும் மக்களை சந்திக்கும் தங்கள் உழைப்பை எவ்விதம் அதிக திறனுடையதாக்கலாம் என்றும் இங்கே அவர்கள் கூடி உரையாடினர். சத்தியத்தின் பொக்கிஷங்களை இயேசு அவர்களுக்கு திறந்தபோது தெய்வீக வல்லமையினால் பலப்படுத்தப்பட்டு நம்பிக்கையினாலும் தைரியத்தினாலும் அவர்கள் ஏவப்பட்டனர். ஆனால் திரளானவர்களால் அவர் மீண்டும் விரைவில் தேடப்பட்டார். வழக்கமாக இளைப்பாறும் இடத்திற்கு அவர் போயிருப்பார் என்று யூகித்தவர்களாக மக்கள் அங்கேயும் அவருக்கு பின் சென்றனர். ஒரு மணி நேரம் இளைப்பாறலாம் என்ற அவருடைய நம்பிக்கையும் விரக்தியடைந்தது. தமது தூய்மையான இரக்க இருதயத்தின் ஆழத்தில் ஆடுகளின் இந்த நல்ல மேய்ப்பன் இழைப்பின்றி தாகத்தோடு இருந்த இந்த ஆத்மாக்கள் மேல் அன்பும் பரிதாபமுமே கொண்டிருந்தார். நாள் முழுவதும் அவர்களுடைய தேவைகளுக்காக உழைத்து மாலையில் தங்கள் இல்லங்களுக்கு சென்று இளைப்பாறும்படி அவர்களை அனுப்பினார். மற்றவர்களின் நன்மைக்காக முற்றிலும் அர்ப்பணித்த வாழ்க்கையில் முடிவில்லாத இந்த செயல்கள் மற்றும் மனித தேவைகளை சந்திப்பதிலிருந்து இளைப்பாறுவதும் தமது தகப்பனோடு முறிந்து போகாத தொடர்பு வைப்பதும் அவசியம் என்று இரட்சகர் கண்டார். அவரை நெருக்கி பின்வந்திருந்த கூட்டம் பிரிந்து சென்றபோது மலைகளுக்கு சென்று வேதனையிலும் பாவத்திலும் தேவையிலும் இருந்த இவர்களுக்காக அங்கே தேவனோடு தனிமையில் தனது ஆத்மாவை ஜெபத்தில் ஊற்றினார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று இயேசு தமது சீடரிடம் கூறின போது முடிவில்லாத உழைப்பின் தேவையை அவர்கள் மேல் அவர் திணிக்கவில்லை. மாறாக, ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள், மத்தேயு 9:38 என்றே கூறினார். இன்றைக்கு உழைத்து தேய்ந்து போன வேலையாட்களுக்கும் தமது முதல் சீடரிடம் கூறியதைப் போலவே தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்கிற இரக்கமான வார்த்தைகளையே அவர் கூறுகிறார். தேவனுடைய பயிற்சியின் கீழ் இருக்கிற அனைவருக்கும் தங்கள் சொந்த இருதயங்களோடும் இயற்கையோடும் தேவனோடும் தொடர்பு கொள்ளும் அமைதியான மணி வேளை அவசியம். அவர்களில் உலகத்தோடும் அதன் வழக்கம் அல்லது பழக்கங்களோடும் இசைந்து போகாத ஒரு வாழ்க்கை வெளிக்காட்டப்பட வேண்டும். தேவனுடைய சித்தத்தை குறித்த அறிவை பெறுவதில் தனிப்பட்ட அனுபவம் அவர்களுக்கு தேவை. இருதயத்தோடு அவர் பேசுகிறதை தனிப்பட்ட விதமாக நாம் கேட்க வேண்டும். மற்ற சத்தங்கள் எல்லாம் அடங்கி தனிமையில் அவர் முன்பாக நாம் காத்திருக்கும் போது ஆத்மாவின் மௌனம் தேவனுடைய குரலை அதிக தெளிவாக்குகிறது. அவர் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், சங்கீதம் 46:10 என்று நம்மிடம் கூறுகிறார். இதுவே தேவனுக்காக செய்யும் அனைத்து ஊழியங்களுக்கும் அத்தியாவசியமான ஆயத்தம். அவசரத்தில் இருக்கும் கூட்டங்களுக்கும் வாழ்க்கையின் தீவிரமான செயல்களின் நெருக்கடிகளுக்கும் மத்தியில் இவ்விதம் புதுப்பிக்கப்படுகிறவர் சமாதானம் மற்றும் வெளிச்சமான சூழ்நிலைகளால் சூழப்படுவார். புதிய சரீர மற்றும் மனபலத்தை பெறுவார். அவருடைய வாழ்க்கை மனம் வீசி மனிதரின் இருதயங்களை தொடுகிற தெய்வீக வல்லமையை வெளிக்காட்டும்.